இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நண்பு சகோதர சகோதரர்களே, நம்மளை நம்மளை நியாயப்படுத்தி நான் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரோட கிருபை காலைதோறும் புதிதாக இருக்குன்னு சொல்லி, அவரோட கிருபை புதிதாக இருக்கின்றது. ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கின்றார். நம்ம அவரை நேசிக்கப்ப அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படியும். அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுன அர்த்தம் என்ன? அவர் கட்டளைக்கு அர்த்தம் அதிகாரத்துவத்தின் மருந்து சீட்டு. அந்த அவரோட கட்டளையில் நம்ம செய்யப்ப அது நமக்கு நன்மையாக இருக்கின்றது. இன்றைக்கு தலைப்பு என்றன்னா, நான் முழு நிச்சயமாக இருக்கின்றேன், நான் என்னை ஆராய்ந்து பார்க்கப்ப. நான் முழு நிச்சயமாக இருக்கின்றேன், நான் என்னை ஆராய்ந்து பார்க்கப்ப. சகோதர சகோதரி, நேத்து கொடுக்கப்பட்ட வசனம் ரோமர் 8:28 என்ன சொல்லுதுன்னா, அன்றும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நம்ப, அவர் மேல் அன்பு கூறுகிற நம்ப, சகலமும் நமக்கு நன்மைக்கே ஆண்டவர் செய்கிறான்னு சொல்லி. இந்த வார்த்தை உங்கள் உள்ளுக்கு அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். எப்படி? இதை திரும்ப திரும்ப நீங்கள் தியானித்து, இதை திரும்ப திரும்ப இந்த வசனத்தை உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்திக்க நீங்கள் கட்டளிட்டு போட இருக்கப்ப கூட, இந்த தேவனுடைய வார்த்தையானது உங்கள் உள்ளுக்கு போயிட்டு அது கிருக செய்யும். அது எப்படி கிருக செய்யறது அது நமக்கு தெரிய தேவையில்லை, ஆனால் அது கிருக செய்யும், அது நமக்கு தெரியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்ப முடியாது, அது போய் அதோட வேலையை செய்யும். அப்படி உங்களோட உள்ளத்துள்ளுக்கு இதை நீங்கள் தியானம் பண்ணி கொண்டு இருக்கப்ப கூட, இந்த தேவனோட வார்த்தை ஒரு காரியம் நடக்கப்பட உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அவர் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நேசிக்கிறன்னது அவரோட கட்டளைக்கு கீழ்படுகிறது. அவரோட கட்டளை என்னது? ஹெப்ரேயர் மொழியில் அதிகாரத்துவத்தின் மருந்து சீட்டு. அது உங்களுக்கு நன்மை. அதை நீங்கள் செய்து கொண்டு இருக்கப்ப இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளுக்கு நிரம்பி இருக்க நேரத்தில் கூட உங்களோட இருதயம் இது நிச்சயத்திருக்கிறது. எப்படி அப்ராம் நிச்சயத்திருத்தது போல் ஆண்டவர் என்ன அப்ராம் உள்ளத்தில் என்ன இருந்துச்சு? எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை அவர் செய்து முடிப்பார் என்று நிச்சயத்திருந்தார். அந்த நிச்சயமானது, இந்த நிச்சயமானது உங்களுடைய வெற்றியை கொண்டு வரும். இந்த காரியம் உங்களுக்கு நீங்கள் சொல்ல சொல்ல சொல்ல, இப்போ பழைய உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தையும் உலகத்தை நம்பி கொண்டிருந்த, உலகத்தின் காலத்தில் உலகத்தில் சொல்லத்தையை பற்றி நம்பி கொண்ட அந்த இருதயம் இப்போ இயேசு கிறிஸ்தோட வார்த்தைக்கு திரும்பி, இயேசு கிறிஸ்தோடைய வார்த்தையின் மூலியமாக அது நிரப்பப்படப்ப, இப்போ உங்களோட வாழ்க்கை உள்ளுக்கு ஒரு காரியம் நடக்கப்ப கூட உங்களோட இருதயத்துக்கு தெரியும். இதுக்கு முன்னே உங்கள் சிந்தையில் தான் தெரியும், இப்போ உங்கள் இருதயம் தெரியும். நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறனால், அவரோட கட்டளை நான் கீழ்ப்படுறதுனால், அவரோட அன்பில் நான் இருக்கிறனால், அவரோட அன்பு என்னுள்ள இருக்கிறனால் இந்த காரியம் என் நன்மைக்கு நடக்குது. எல்லா காரியமும் இப்போ கூடி சேர்ந்து என் நன்மைக்கு நடந்து கொண்டிருக்குன்னு கூட இருக்கப்போ கூட உங்களோட உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும், நீதி சமாதானம் இருக்கும். சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை அன்பு கூறுகிற உங்களுக்கும் எனக்கும் சகலமும் சேர்ந்து நன்மைக்கு நடக்குது. அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே, அவர் நம்மளை அழைத்தார். அவரை யார் அழைத்தாரோ அவரை முன்குறித்திருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவர் அழைத்திருக்கிறார். யார் அவர் அழைத்தாரோ அவர் நீதிமான் ஆக்கிட்டார். யார் அவர் நீதிமான் ஆக்கினாரோ அவர் தான் நம்மளை மகிமைப்படுத்துகிறார். சகோதர சகோதரிய, இயேசு கிறிஸ்து நம்மளை மகிமைப்படுத்துகின்றார். ஏன்? அவர் நம்மளை நேசிக்கின்றார். சகோதர சகோதரிய, இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு, அந்த அன்பு உள்ளுக்கு நீங்கள் இருக்கப்ப அவருடைய அன்பு உங்களுக்கு இருக்கின்றது. அவர் நம்மளுக்கு இருக்கிறார். அதுதான் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வசனம் சொல்லுகின்றது. இந்த 2 Corinthians 13:5 எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அந்த இடத்துல பவுல் சொல்கின்றாரு, உங்க விசுவாசத்தில் இருக்கிற சோதித்து அறிந்து பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்து உள்ளு இருக்கிறீங்களா இல்லையாட்டு. உங்களுக்கு தெரியாதா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார்? ஆமா சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார், நம் உள்ளுக்கு இருக்கிறார், என்னுள்ளுக்கு இருக்கிறார், உங்களுக்கு இருக்கிறார். இதை நீங்க அறிய வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஓ, அவர் சொல்கிறார் வசனத்தில் பாருங்க, யோவானில் சொல்கின்றார் 17:22 இயேசு பிதா கொடுத்த அதே மகிமை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுக்கும் என்னுக்கும் தேவனோட மகிமை கண் தங்கியிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவனுடைய மகிமை நம்மளுக்கு, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு, அவர்களுக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம பரலோகத்தில் பிதாவின் வலது பசத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து காலடி கீழே சகலமும் இருக்கின்றது சகோதர சகோதரிகளே. ஆனால் அவர் சொல்கின்றார், 2 Corinthians சொல்கின்றார், சோதித்து பாருங்கள், உங்களோட விசுவாசத்தை சோதித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கிறீங்களா என்று சொல்லி கூட அந்த வசனம் இப்படியாக கூட வருகின்றது.
நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா?
பாருங்க சகோதர சகோதரி, பரீட்சித்து பாருங்க, சோதித்து பாருங்க. எப்படி நம்ம சோதித்து பார்க்கறது, எப்படி பரீட்சித்து பார்க்கறது பாருங்க சகோதர சகோதரி. இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய உரிமைக்கு நில்லுங்க, உங்கள் உரிமைக்கு நீங்கள் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட உலகம் சொல்லிக் கொடுக்குது. கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்கணும். வேத வசனம் சொல்லுது, ஒரு வீடை கட்ட போறியா கணக்கு பண்ணி பாடு, யோசித்து பாருன்னு சொல்கிற. இந்த உங்கள் உரிமைக்கு நிற்கிறதுக்கு நிற்க போறீங்கன்னா தெளிந்த புத்தியில் நீங்கள் யோசித்து பார்க்கணும். நமக்கு இருக்கிற போர் பொருளாதாரமும் அந்த உரிமைக்கு நின்று போராடுவீங்களே அவங்களுக்கும் அது ஒப்பாகுமா, யோசித்து பாருங்கள். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கணக்கு பண்ணு அப்படின்னு சொல்கின்றார். மருதன்கிட்ட இதெல்லாம் நம்ம இப்படி போராடிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம யார்கிட்ட போகணும், இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சகலமும் இருக்கின்றது. அவரிடத்துல போய் நமக்கு தேவையானது அவரிடத்துல சொல்லுவோம், அவருக்கு தெரியும் என்ன செய்யறது. அதனால இந்த உரிமைக்கு போராடுறதை பற்றி நின்று இந்த உலகத்தில் நம்ம நிற்கிறது அது நமக்கு சேதம் சகோதரர்களே. நம் இயேசு இடத்துல போவோம், அவர்கிட்ட எல்லாம் இருக்குது, அவருக்கு எல்லாம் செய்ய தெரியும். நம்ம இந்த சில பேர் பாச கிறிஸ்தியோட அவரோட வாழ்க்கையில் நடந்தது கூட அவர் சொன்னார். அவரோட தாய் கேன்சர்னால் இறந்து போனாங்க. அவர் இறந்து போயிட்டு ஒரு 23-25 வருஷம் சென்று அவங்களோட சொந்த தங்கச்சும் கேன்சரில் இறந்து போனாங்க. அப்போ அவர் யோசிச்சார், என்ன இதுக்கு தீர்வே இல்லையா, அதுக்கு தீர்வு இல்லையா. அந்த நேரத்தில் பாச கிறிஸ்துக்கு இயேசு கிறிஸ்து தெரியாது. எப்படி என்ன, அவர் வந்து இந்த டாக்டர் சொன்னது இப்படி தான், இதை இது இப்போ வந்து இந்த கீமோதெரப்பி வந்திருக்கு, இந்த கீமோதெரப்பி முடிஞ்சு இப்போ இன்னொரு புதுசாக ஒரு கீமோதெரப்பி, இந்த கீமோதெரப்பி வேலை செய்ய மாட்டேங்குது, இப்போ புதுசாக இன்னொரு கீமோதெரப்பி வந்திருக்கு, இது நீங்கள் எடுக்குன்னா இது ஒரு ஒரு 50,000 வழி செலவாகும், இது 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 செய்கிறீங்களான்னு சொல்லி கூட அவங்க கேட்பாங்க. ஏன்னா அந்த முதல் கீமோதெரப்பி வேலை செஞ்சுச்சுன்னா ஏன் இப்போ 2வது கீமோதெரப்பிக்கு போகணும். அதனால் சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நேரம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி ஒரு மனிதன் எடுக்கப்போ கூட அந்த கீமோதெரப்பி உள்ளுக்கு போயிட்டு உடலை மட்டும் சேதப்படுத்தல, அங்கே எதிர்ப்பு சக்தி செய்யும் அந்த அணுக்களையும் போய் அதை கொன்று அந்த கேன்சர்னால் அவங்க இறக்காட்டியும் கூட மெத்த கேன்சர்னால் மெத்த பாதிப்புனால் அவங்களோட நுரல் ஈரல் பாதிக்கப்படும், அவங்களோட ஈரல் பாதிக்கப்படும், அவங்க கிட்னி பாதிக்கப்படும். இப்போது அந்த கிட்னி அந்த கீமோதெரப்பினால் அந்த கேன்சர்னால் மறுத்திருக்க மாட்டாங்க, ஆனால் மற்ற உறுப்புகள்லாம் சேதத்தாயிரும். அதனாலயே இதில் நம்பி இருக்க போறீங்களா, இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய போறீங்களா சகோதர சகோதரி, அதை நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். ஆனால் அன்று நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கு, அந்த தெளிந்த புத்தியை நீங்கள் பயன்படுத்துங்க. நம்ம இங்கே யாருமே வந்து நீங்கள் இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது, கீமோதெரப்பி போகுங்க, கீமோதெரப்பிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அதிகாரம் இல்லை உங்களிடத்தில் சொல்கிறதுக்கு. நீங்கள் எது உங்களை விசுவாசிக்கிறீங்களோ, வேத வசனம் சொல்லுது விசுவாசத்தால் வராது யாவுமே பாவம் என்று சொல்லுது. அப்படி உங்களுக்கு கீமோதெரப்பி மேலே விசுவாசம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போய் செய்யுங்க. ஆனால் ஆண்டு நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்தனால் கூட நீங்கள் உட்காந்து சில நேரத்தில் ஆராய்ஞ்சு செய்து பாருங்கள், இந்த கீமோதெரப்பிகளில் போனவங்க எத்தனை போய் உயிர் பிறச்சிருக்காங்க என்று சொல்லி ஒரு சாதாரண ஒரு கணக்கு ஆண்டு கணக்கு போட்டு சொல்கிறாரா இல்லையா, கணக்கு போட்டு பாருங்கள், இதை கீமோதெரப்பியில் போய் எத்தனை பேர் உயிர் வாழ்ந்திருக்காங்க, அப்போது அதுக்காங்கிட்டு நீங்கள் தீர்மானப்படுங்க. ஆனால் கடைசியில் பார்க்க போனால் என்ன சொல்லுவாங்க, இயேசு கிட்ட போய் பாங்க, உங்கள் தேவனோட போய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த படித்த அந்த ஆங்கோலஜி இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் செய்கிறவங்கலாம் கூட அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் அவங்க செய்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச அளவில் அவங்க சொல்கிறாங்க, அது அவங்கள விட்டுருவோம், ஆனால் அது அவ்வளோ அளவுக்கு தான் அவங்க படித்திருக்கிறாங்க. ஆனால் சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஞானத்தை கொஞ்ச நேரம் பயன்படுத்தும், அந்த தெளிந்த புத்தியை கொஞ்ச நேரம் பயன்படுத்தி நீங்கள் பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் இந்த கீமோதெரப்பிக்கு போயிட்டு நல்லா வந்திருக்கிறாங்க. இல்லாட்டி இன்னொன்று சொல்லுவாங்க, இன்னொரு ரேடியோ தெரப்பி இருக்குது, அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஒரு 30,000 வழி செலவு பண்ணோம். ஆனால் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கள், சில பேருக்கு பணம் இல்லை, அவங்க என்ன செய்வாங்க, போய் ஆடத்தில் போயிட்டு வந்து கடன் வாங்குவாங்க. ஆண்டவர் என்ன சொல்ற, நீ கடன் வாங்கினோனே கடன் கொடுத்தவனுக்கு நீங்கள் அடிமையாகிட்டீங்க. அப்போ கடனாளியாக இருக்கிறது தேவனுக்கு சித்தம் இல்லையே அப்படின்னு நினச்சிங்க. ஓ அப்படின்னா வந்து எங்கள் அம்மா இல்லை எங்கள் சொந்தக்காரங்க இறந்து போனால் பரவாயில்லையா அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க. சகோதர சகோதரி, அது நீங்கள் தீர்மானப்பட வேண்டியதாக இருக்குது. நான் தேவனுடைய வார்த்தையை தான் சொல்கிறேன், நீங்கள் தீர்மானப்படுறதாக இருக்குது. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வந்து இதுதான் வழின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிருபையாக நானும் உங்கள் பக்கத்தில் நின்று நாங்களும் வந்து உங்கள் விசுவாசத்தை நிற்க முடியும். ஆனால் நாங்கள் சொல்கிறது இவ்வளோதான், இந்த மாதிரி தான் வேலை செய்யுது உலகம், இப்படி தான் வேலை செய்துட்டு. ஆனால் தீர்மானம் கடைசியாக நீங்கள் தான் எடுக்கணும். நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஒரு லா போட்டோ ஒரு ஒரு சட்டம் போட்டோ இப்படி தான் செய்யணும்னு சொல்லி யாரையும் நம்ம வறுபடுத்த முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து தீர்மானம் எடுக்கும் ஒரு வல்லமை கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் உபாகமத் 28 கூட சொல்கிறார், இதோ ஜீவன் இதோ மரணம். அவர் ஆலோசனை சொல்கிறார், ஜீவனை எடுன்றார், ஆசீர்வாதத்தை எடுன்னு சொல்கிறார். ஆனால் அவர் யாரும் வெறுப்படுத்தலை. அதனால தான் கடைசி தீர்மானம் உங்களிடத்தில் இருக்குது சகோதர சகோதரி. ஆனால் நம்மளோட பார்க்கப்பெல்லாம் அநேக பேர் இந்த காரியத்தில் போயிட்டு மீண்டு வந்தது ரொம்ப குறைவான ஒரு காரியம். அதனால் ஏன் இந்த ஒரு நிச்சயமில்லாத ஒரு காரியம் தேடி ஓடணும்? அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனிதன் மேல் உன் விசுவாசத்தை வைக்காத. ஆனால் நீங்கள் நல்லா வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற, மனிதனை நீங்கள் விசுவாசம் வச்சிங்கன்னா, அவன் என்ன நம்புனீங்கன்னா, மனிதனை நம்புனீங்கன்னா, நம் சபிக்கப்பட்டவனாக மாறிடுவோம். அதனால் நம்ம என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். அப்போ சொல்ல எனக்கு ஒரு வழியே இல்லையா சகோ சகோர்களே, எனக்கு என் வழிகள்னு சொல்லாதீங்க. தேவன் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் என்று சொல்கின்றார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நீங்கள் சொல்லலாம், ஓ சுலபமாக சொல்லலாம், எங்களோட வாழ்க்கை எங்களோட கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சகோதர சகோதரர்களே, பாச கிறிஸ்துவோட வாழ்க்கை எடுத்துக்கொண்டிங்கன்னா, அவர் இந்த சூழ்நிலாம் போயிட்டார். இந்த சூழ்நிலாம் போனதுனால கூட தான் அவரோட வாழ்க்கையிலோட சாட்சியை சொல்லப்போ கூட உங்கள் மத்தியில் கூட நான் பகிர்ந்து கொள்ள முடியுது. அதனால் நம்ம இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் உம்முடைய வார்த்தையை நம்புவேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் என்ன சொல்லுங்க ஆண்டவர், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் உன்னை சித்தம் நிறைவேறட்டும். நான் கடன் வாங்க போகிறது இல்லை. உம்முடைய வார்த்தையை நீ கடனாளி ஆக்கிறது இல்லை. நீரை நீ கடன் ஆக்கிறது கடனாளி ஆக சொல்லல. நம்முடைய வார்த்தை நம்புவேன், நீ சொன்ன வார்த்தை நம்புவேன், இருதயமே நீ நம்பு என்று சொல்லி கூட சகோதரர்கள் உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்தைக்கு நீங்கள் கட்டளட்டு நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கப்ப கூட அவர் வாக்குத்தத்துவம் சொல்லுது, விசுவாசத்தையும் அவருடைய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறவர்கள் எப்போ ஒரு பழைய தீக்கத்தரிசியும் அப்போஸ்தலர்களும் அவருடைய வாக்குத்தத்துவத்தை பெற்றுக்கொண்டாங்க என்று சொல்லி கூட. இந்த சூழ்நிலை மத்தியில் கூட சகோதரர்களே அவருடைய வாக்கு தத்துவத்தை பார்ப்போம். அவர் சொன்னார், அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அவர் மேல் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு நடக்குது. இந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த நன்மைக்கு தானே அது நடக்குது. அதனால சகோதரர்களே நம்ம இன்னத்தை பார்க்க வேண்டும், நித்திய ஜீவனை பார்க்க வேண்டும். பாருங்க, பிசாசோட வேலை என்ன செய்யறான், ஒரு மனிதன் இப்படி ஒரு கீமோதெரப்பி இப்படி கேன்சர் அளவுக்கு வந்துச்சு, அது யாருனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு, பிசாசு எதுக்கு வந்தான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான், அவன் வேற ஒன்றுக்கும் வரவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னான். எத்தனை மனிதர்கள் இந்த பிசாசுனால அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க, எத்தனை குடும்பத்தை அவன் உடைத்து கொண்டு இருக்கிறான். அப்ப இப்போ உங்களோட சிந்தையானது இப்ப விரிவுபடுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை பாருங்க, தேவன் அழைத்த அழைப்பை பாருங்க, அவன் நமக்கு வைத்திருக்க மகிமையை பாருங்க, அவரோட மகிமை நம்மளுக்கு இருக்கிற, அவருடைய விசுவாசத்தை நம்மளுக்கு வைத்திருக்கிறார், அவன் நமக்கு வைத்திருக்க மகிமையின் காரியத்தை பாருங்க, அவர் நம்மளை மகிமைப்படுத்துவார். அந்த காரியத்தை பார்த்து மக்களை விடுதலை செய்யறது, கட்டுன்ற மக்களை விடுதலை செய்ய இன்னும் ஒரு உயர்ந்த காரியத்தை சகோதர சகோதரிகளை நீங்க பாருங்க. அதனால சகோதர சகோதரிகளை நம்ம கிறிஸ்து அழைப்பின் அழைப்புல கட்டுன்களை விடுதலை செய்வோம். எப்படி பிசாசுகளை எப்படி விரட்டணும்னு சொல்லிக் கொடுப்போம். இந்த பிசாசு உங்களை அப்போ அந்த அந்த கேன்சர் அளவுக்கு கொண்டு வந்தது அந்த பிசாசு, அது நீங்கள் விதத்தை நீங்கள் அறுவடை செய்ய. அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது, நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த கொரிந்தியர் எழுதப்பட்டிருக்கிறது, 2 Corinthians 13:5 எழுதப்பட்டிருக்குது, உங்களை ஆராய்ந்து பாருங்க, பரீட்சை பாயிட்டு பாருங்க, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கீங்களான்னு சொல்லி ஆராய்ந்து பாருங்க. பாருங்க அந்த வசனத்தில் அவர் சொல்கின்றார், உங்களுக்கு தெரியாதா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கின்றார், அவர் உங்களுக்கு இருக்கின்றார். அது கொஞ்சம் உணர்ந்து பாருங்க, அவர் உங்களுக்கு இருக்கின்றார், வாசமாக உங்களுக்கு இருக்கின்றார். ஓ சகோதர சகோதரிகளே, இதை உணருங்க, இதை உணர்ந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கின்றார். அப்போது ஒரு காலை பொழுது நீங்கள் எந்திரிக்கப்போ, காலை எந்திரிக்கப்போ, இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார், தேவனுடைய மகிமை என்னோடு இருக்குது, தேவனுடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவோட விசுவாசம் என்னுள்ளுக்கு இருக்கின்றது, அவர் என்னை அழைத்தார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி கூட சகோதர சகோதரி இது உங்களுக்கு நீங்கள் பேசிக்கொண்டு இருங்க. இன்னொரு இடத்துல சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட பிள்ளைங்கள் இருப்பாங்க, ஒரு 3-4 பிள்ளைங்க இருந்தீங்கன்னா, லெஸ் அந்த ஒரு 3-4 பிள்ளைங்க மத்திய ஒரு பிள்ளை பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கும், மற்ற 3 பிள்ளை அவங்க ஒன்றும் இருக்காது, அவங்க சுலபமாக சொன்ன பேச்சு கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அதனால் இந்த ஒரு பிள்ளையின் மத்தியில் கூட பெற்றோர்கள் கவனத்தை செலுத்தி கொண்டிருப்பா கூட அந்த இன்னும் மூணு பிள்ளைகள் உள்ளத்தில் நினைக்கிங்க, என்ன அது அப்பாவும் அம்மாவும் அந்த ஒரு பிள்ளையை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளெல்லாம் பார்த்துக்கொள்ருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கூட அதுங்க நினைக்க முடியும். அப்போ அதுங்க காலப்போக்கில் நினைக்கிங்க, அப்பா அம்மாவும் நம்ம மேல் நேசம் இல்லை, அந்த ஒரு பிள்ளையை தான் நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் அது வளரும். அதனால் சகோதரர்களே, இந்த பிள்ளையில் நீங்கள் கவனிக்க வேண்டும், போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டும். அந்த சொல்லுங்கள், அந்த உங்கள் அக்காவுக்கு வந்து இல்லை அண்ணனுக்கு வந்து இப்படியாக சில சூழ்நிலை இருக்குது, அதனால் அவங்க கவனிக்க வேண்டும். அதனால் நீ வந்து என்ன செய்யணும், நீனும் அவங்களை நேசிக்கணும். அவங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், நானும் உங்களை நேசிக்கின்றேன். அது அவங்க அக்காவுக்கோ இல்லை அண்ணனுக்கோ ஒரு சில பிரச்சனை இருக்கிறது, அதனால் நீங்களும் உங்கள் மத்தியும் நேசித்து நீங்கள் இருக்கிற இன்னும் மூணு சகோதர மத்தியில் ஒரு அன்பு கூறுங்க, அந்த அக்காவோ அந்த அண்ணன் மேலே அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கிறிஸ்துவின் அன்பு உங்கள் பிள்ளைகள் மத்தியில் ஊற்றுங்க. இல்லாவிட்டால் இந்த பிசாசனவன் இந்த சூழ்நிலையிலிருந்து அவன் ஏதாவது செய்கிறதுக்கு கொண்டு வர பார்ப்பான் சகோதரர்களே. அதனால் தேவனுடைய அன்பு உங்கள் குடும்பத்தில் வளருங்க, தேவனுடைய அன்புகளுக்கு நீங்கள் இருங்க, தேவனுடைய அன்பை உங்கள் பிள்ளைங்க உள்ளத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லப்போ கூட அவர் சொல்கிறார், என் கட்டளைக்கு கீழ்ப்படியப்ப என்ன செய்கிறது, இனி அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறார். அப்போ அவருடைய கட்டளை என்ன, அதிகாரத்துவத்தின் மருந்து சீட்டு, அது நீங்கள் செய்யப்போ கூட இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம வளருவோம் சகோதர சகோதரிகளே. இது நம்மலாம் செய்வோம், இயேசு கிறிஸ்துவ உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.